நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆயிஸ்தோ திரும்பப்பா. இது நீர் உண்டு பண்ணின நாள், பிதாவின் சித்தத்துக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த நாள். அதற்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைத்த நாள், எங்களை வழி நடத்திய நாள், எங்களை கொண்டு வந்திருக்கிற இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலே கேட்டாவே, இந்த உம்முடைய உயிர்த்தெழுந்த வார்த்தைகளை நான் பார்த்து ஆண்டவரே கடந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, இயேசு வல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 15 12-13 மாத்திரம் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15 12-13 மாத்திரம் வாசிங்கள். ஹல்லேலூயா.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களை சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே.
திருப்பி வாசிங்க.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களை சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே.
இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை விவரிக்கிறார். என்னன்னு சொன்னால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது என்று சொல்லி நாங்கள் பிரசங்கிக்க, உங்களில் ஒரு சிலர் என்ன செய்கிறீர்கள், உயிர்த்தெழுதல் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது எப்படி ஆகும்? விளங்குறதா? அவங்க சொல்றாங்க, நாம் காலகாலமாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கிறோம், ஆனா உங்களே சிலர் என்ன சொல்லுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழவில்லை, அல்லாவிட்டால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறீர்களே, அது எப்படி? நல்லொரு கேள்வியிலே அவர் இதை தொடங்குகிறார். அதுக்கு மேலே சில வார்த்தைகள் இருக்கிறது. நான் சீக்கிரத்தில் சில வார்த்தைகளை பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறது என்றால் இயேசு உயிர்த்தெழுந்திருக்க முடியாது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததை நாம் கண்டோம் என்று சொல்லி அநேக மனிதர்கள் அடித்து பிரசங்கிக்கிற பொழுது ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், உயிர்த்தெழுதல் இல்லை. அதுல மேல் பக்கத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. 4வது வசனத்திலிருந்து உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்னு பன்னிருவருக்கும் தரிசனமாக இருக்கிறார். அப்படியானால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படி சொல்லுவாய்? அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒருவேளையில் தரிசனமானார்.
அவர் 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு உயிர்த்தெழுந்து தரிசனமாயிருக்க நீ எப்படி சொல்லுவாய்? வாசிங்க.
அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள்.
அவர்களில் அநேகர் யார் தெரியுமா? கிறிஸ்துவை உயிரோடு கண்டவர்கள், உயிர்த்தெழுந்தின் பின்பதாக கண்டவர்கள் அநேகர் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்களே.
சிலர் மாத்திரம் நித்திரடைந்தார்கள்,
சிலர் மறித்து போய்விட்டார்கள்.
பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார்.
பின்பு யாக்கோபுக்கு தரிசனமாகி இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தரிசனமாகி இருக்க
எல்லாருங்க
உங்களில் சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி எப்படி சொல்லுவீர்கள்? ஐயா, உயிர்த்தெழுதலை குறித்து நன்றி அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவத்தின் அடித்தளம் அது. புரியாவிட்டால் புரியாதவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். புரிந்தவர்கள் போல பேசிவிடக் கூடாது. சில பேர் நழுப்பி பேசுவார்கள், அது சரிவராத காரியம். உயிர்த்தெழுந்தல் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது உண்மை. ஏன்? இயேசுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்றபடியினார். தொடர்ந்து வாசிங்கள் இந்த வார்த்தைகளை.
எல்லாருக்கும் பின்பு காலப்பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்.
அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். திருப்பி வாசிங்க.
எல்லாருக்கும் பின்பு அகாலப்பிறவி போன்ற
அகாலப்பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஏன் தெரியுமா? இவர் தான் சபையை துன்பப்படுத்தினவர், அநேகரை கொலை செய்து அநேகரை காவல்ல போட்ட இந்த மனுஷன். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அகால புறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமாகி இருக்க உங்களில் ஒரு சிலர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி எப்படி சொல்லுவீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நானே கண்டிருக்கிறேனே, கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிற பொழுதும் நான் இருந்தேன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எனக்கு தரிசனமாகினதையும் நான் கண்டிருக்க, உங்களில் சிலர் அப்படி சொல்லுவது சரியில்லையே. இன்றைக்கு அநேகர் இயேசுவின் பிறப்பை சம்மதிப்பார்கள், இயேசுவின் சிலுவை பாடை சம்மதிப்பார்கள், ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் அரவாசிக்கு வந்து விடுவார்கள். அது ஆகாது, அது சரிவராது, அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஐயா, கண்டவர்களும் நம்பினவர்களும் சாட்சி கிடைக்க உன் பேச்சு வீணானது. கண்டவர்கள் 1000 பேர் இருக்கிறார்களே, சரித்திரம் பதில் சொல்லுகிறதே. இன்றைக்கு இயேசுவின் சரீரத்தை தேடுகிறார்கள், அங்கே சரீரம் இல்லையா? விஞ்ஞானிகள் தேடி முடிஞ்சது, எல்லாரும் தேடி முடிஞ்சது. நீங்க ஒருத்தரும் தேட போகாதீங்க, நான் சொல்றேன், நீங்க தேடியும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஏன் வீணா காசில செலவழிக்கிறீங்க? நீங்க போய் தேடியும் இயேசுவின் சரீரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் உயிர்த்தெழுந்ததை நான் கண்டேனே. நான் மாத்திரமல்ல, 500 மேற்பட்ட சீஷர்கள் கண்டார்களே. ஆகையினாலே நீ தேடுவதில் பிரயோசனம் இல்ல. நாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகலாம், இயேசுவை அடக்கம் பண்ண இடத்தை பார்க்கலாம், ஆனால் கிறிஸ்துவை காண முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் இங்க இருக்கிறாரே ஐயா, அவர் உனக்குள்ள இருக்கிறாரே ஐயா, ஆகையினாலே நீ அவரை பார்க்க முடியாது. தொடர்ந்து வாசிங்கள்.
நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாய் இருக்கிறேன்.
இவர் யாரு தெரியுமா? அப்போஸ்தலர் பெரிய அப்போஸ்தலர் இவன் தான். இவன் சொல்றான், நான் அப்போஸ்தலர் எல்லாருமே சிறிய அப்போஸ்தலர். ஏன்? நானே இவரை கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி, சபையை வேதனைப்படுத்தி, கண்ணீருக்குள்ள விட்டபடியால் நான் எல்லாரும் விட சிறியொரு மனுஷன். சொல்வாசிங்க.
தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல.
அப்போஸ்தலன் பேர் பெறுவதற்கே நான் தகுதி அற்றவன் ஐயா. ஏன்? நான் சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன்.
ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்.
இருக்கிறதே தேவ கிருபை.
அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாகவில்லை.
அவருடைய கிருபையிலே நான் வாழுகிறேன்.
அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல. என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது.
தேவனுடைய கிருபையே அப்படி செய்தது.
ஆகையால் நான் ஆகிலும் அவர்கள் ஆகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம்.
நான் என்று சொன்னாலும் சரி, அந்த கண்ட சீசர்கள் என்று சொன்னாலும் சரி, 5000 பேர் என்று சொன்னாலும் சரி, என்ன சொல்லுகிறார்கள்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதையே நாம் பிரசங்கித்து வருகிறோம்.
அப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள்.
நீங்களும் அப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள்.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்?
எப்படி சொல்லலாம்? கேள்வி கேட்கல. எப்படி சொல்லுவீர்கள்? நான் கண்டனேன். நான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை, அவர் எனக்கு தரிசனமானதை நான் கண்டனேன். அப்படி இருக்க நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? சரித்திரம் சாட்சி சொல்லுகிறது. சரித்திரம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நிரூபிக்கிறது. இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை உலகம் அங்கீகரித்து தான் ஆகிறது. அதனாலே தான் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் என்று சொல்லி எல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள். நீ விரும்பலையோ நீ வீட்டில் இருந்துதான் ஆகணும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நீ அங்கீகரித்து தான் ஆகணும். விளங்குகிறதா? விளங்குகிறதா? சொல்லுவார்கள், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது கொஞ்சம் நம்ம அப்படியாப்பா. இன்னைக்கு அரசாங்கம் சொல்றது வீட்டில் இரு. ஏன்? ஏன்? கிறிஸ்து என்று ஒருவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது ஒன்று, 3வது நாளாகி இந்த நாள்ல உயிர்த்தெழுந்தது ஒன்று, அதனால நீ வீட்டில் இருப்பா, சத்தமே போடாமல் இரு. வாசிங்க இந்த வசனத்தை.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களை சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே.
இந்த பாருங்க, மரித்தவர்கள் உயிர்த்தெழுக்க முடியல என்று சொன்னால் கிறிஸ்துவம் எழும்பல் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் கிறிஸ்து எழுந்ததை கண்டபடியினாலே மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார் என்பதை அவர்கள் அங்கே பிரசங்கிக்கிறார்களப்பா. இன்னைக்கு அநேக பரிசுத்த புத்தகங்கள் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிறது. எங்கேயுமே எந்த புஸ்தகத்திலேயே உயிர்த்தெழுதல் குறித்து நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் பரிசுத்த வேதாமம் ஒன்றில் மாத்திரமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு பல புத்தகங்களை வாசித்தவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்கேயாவது மறித்து உயிர் தெழுந்தார் சொல்லி நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடியுமா? இல்லைங்க. அது இங்க மாத்திரம்தான். அதையும் கண்ட மனிதன் எழுதிவிட்டு சொல்லுகிறான், சும்மா அலட்டாதீங்கப்பா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சும்மா சொல்லாதீங்கப்பா. இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்ட மனுஷன் நான் எழுதுறேன். இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால் நமக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை அவன் அடித்து பேசி எழுதி மாண்டோரும் பெரியொரு அப்போஸ்தலன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படியே அப்படியே நீங்கள் 1 கொரிந்தியர் 15 அதை தொடர்ந்து வாசிங்கள். பின்னுக்கு சில வார்த்தைகள் இருக்கு, சீக்கிரம் வாசித்து நாங்கள் கடந்து போகிறேன். 1 கொரிந்தியர் 15:10-15 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும்
காணப்படுவோமே.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை.
ஆகினாலே கிறிஸ்து எழுந்ததை நாம கண்டோம், அதனால உயிர்த்தெழுதல் இருக்கிறதை நாங்கள் பிரசங்கிக்கிறோம்.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
இந்த பாருங்க, கிறிஸ்து எழுந்திருக்கேன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் நாம் என்னத்துல இருப்போம்? பாவத்துல தான் இருப்போம், அநியாயத்துல தான் இருப்போம், அக்கிரமத்துல தான் இருப்போம், இரண்ட வாழ்வுல தான் இருப்போம். ஆகையினாலே நீயும் நானும் இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முக்கிய காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். வாசிங்க.
கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே.
கிறிஸ்துக்குள்ள நித்திரை அடைந்தவங்களும் கெட்டு போயிருப்பாங்களா? ஆடாடாடா, நித்திரை அடைந்தவங்களாவது வீடு இல்லையே, அவங்களும் கெட்டு போவாங்க. வாசிங்க.
இம்மைக்காக மாத்திரம் நாம்
கிறிஸ்துவை தேடாதிருங்கள், மறுமைக்காகவே கிறிஸ்துவை தேடுங்கப்பா. தொடர்ந்து வாசிங்க.
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய்
இருப்போம்.
கிறிஸ்துவோ மரித்தோலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் ஆனார். மனுஷனாலும் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று.
பாருங்க, மரித்தவர்கள உயிர்த்தெழுந்த முதல் பலனானவர் கிறிஸ்து. முதல் பலனானவர் கிறிஸ்து. முதலாவது ஆதாம் அவன் மரித்து அப்படியே போயிட்டான் பாருங்க. ஆனா இரண்டாவது ஆதாம் ஆகிய கிறிஸ்து என்ன செய்தார்? மரித்து அவர் உயிர்த்தெழுந்த முதல் பலனானவர். வாசிங்க தொடர்ந்து.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பெரிய வெள்ளிக்கு ஒருத்தரும் வரலையே, இன்னைக்கு பெரிய வெள்ளி இல்லையன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே? அதனால சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் உயிர்த்தெழுதலை உண்டு பண்ணுவதற்காகவே. நான் வருகிற பொழுது சிந்தித்து வந்தேன், ஒரு கிறிஸ்தவன் மரணத்துக்கு பயப்படுவானா இருந்தால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை தன் ஆராதித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் மரணத்துக்கு பயப்படுவானா இருந்தால் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. தொடர்ந்து வாசிங்க.
அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்.
எல்லாம் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவாங்க. உயிர்ப்பிக்கப்படுவாங்க எல்லாம் வரிசையில், எல்லாம் ஒழுங்கிருக்கிறது பாருங்க. எப்பப்ப யார் யார் மறித்தார்களோ எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக உயிர்த்தெழுந்து வருவாங்க. வாசிங்க.
முதற்பலன் ஆனவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலும் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்.
பரிதவிக்கப்படுகிற கடைசி சத்துரியது மரணமே, மரணமே. ஆகையினாலே கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவனும் அவருடைய வருகையில உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இந்த உயிர்த்தெழுதல சந்தேகப்பட்டா நான் உனக்கு தீர்க்கதரன் சொல்றேன், நீ உயிர்த்தெழுவையே மாட்டாய், நீ உயிர்த்தெழுந்து வரவே மாட்டாய், அப்படியே இரு அங்கேயே. வழங்குறதா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கண்டதை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். ஐயா, அதை நம்ப. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக ஆட்சி வடசுட்ட கதையை நம்புகிற இந்த உலகம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்பாது இருக்கிறது என்ன? அதை விட காக்கா பாடினது காக்கா ஆடினது என்று சொல்லி நம்புகிற இந்த உலகம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்பாது இருக்கிறது என்ன? ஆகையினாலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அப்போஸ்தலர்கள் நமக்கு தைரியமாக பிரசங்கிக்கிறார்கள். 500க்கு மேற்பட்டவர்கள் கண்டு நமக்கு தைரியமாக சொல்லுகிறார்கள். பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறது. ஆகையினாலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது சில வார்த்தைகளை பார்த்து சில சம்பவத்தை நாம் பார்த்து கடந்து செல்லலாம். இப்பொழுது திருப்பிக்கொள்ள ஏசாயா 25:8 ஏசாயா 25:8 சீக்கிரம் வாசிங்கள்.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார்.
இந்த பாருங்க திருப்பி வாசிங்க.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்.
கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து
கண்ணீரை
துடைத்து
தமது
ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார்.
எத்தனை வருஷம் எத்தனை காலத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்க அதையும் கர்த்தரே இதை சொன்னாராம். திருப்பி வாசிங்க இந்த முகவரியை.
மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இன்று வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை இது. பொலிட்டிக்கல்ஸ் எழும்பி இருக்கிறாங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் எழும்பி இருக்கிறாங்க, உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் மரணத்தை யாரும் ஜெயமாக விழுங்க முடியல. மாறாக மரணம் அவர்களை விழுங்கியது. ஆனால் இங்க என்ன நடக்கிறது? கிறிஸ்துவானவர், முதல் பேரானவர், தேவகுமாரன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். எத்தனை வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனம், ஏசாயா தீர்க்க தரிசனம். ஏசாயா இருக்கிற பொழுது கிறிஸ்து பிறக்கல. ஆனால் அவர் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அவருடைய இறப்பை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு அவர் போய்விட்டார். ஒன்றும் மாறவில்லை, எல்லாம் அப்படியே நடக்கிறது. ஒன்றும் மாறவில்லை. என்ன சொல்லுகிறது? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினபடியினாலே நீயும் நானும் ஒரு நாள் வருகிற பொழுது அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கி எழும்பி நடந்து தேவனிடம் செல்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறியா? அப்படியே இறங்க, அப்படியே அதுக்கு இல்லை. இன்னைக்கு யாரோ எழுதினது ஏதோ எழுதின புத்தகங்களை நம்புகிற உலகம் இது. ஆனால் நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்ன? இன்றைக்கு புதிது புதுவாக வருகிற மனிதர்கள் எழுதிவிடுகிற புத்தகங்களை வாசித்து அப்பப்போ ஏதோதோ ஜனங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே நூற்றாண்டுக்கு முன்பதாக தேவ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தை எழுதி வைத்து இந்த வார்த்தைகளை நம்புவதற்கு நாம் ஓடித்திருக்கிறோம், கலங்கி திரிகிறோம், யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஐயா ஐயா ஐயா, வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனை தேவன் சிருஷ்டித்தாராம், அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினாராம். வழங்குறதா? இன்னைக்கு பலர் என்ன சொல்லுகிறார்கள்? மரணத்துக்கு பின்பாக ஒன்றும் இல்லை, மரணத்துக்கு பின்பாக காட்டாய் ஓடி விடுவார்கள், பேயாய் உலாவுவார்கள். இங்க நான் பேயா உலகிறேன், இங்க பாருங்க, உங்க பிரதர் சிஸ்டர் என்று உங்களை அழைக்கிறேன். நாளைக்கு நீங்க பேயா உலாவினா என் கெதி என்ன? சும்மாதான் கேக்குறேன். அதுக்கு அப்புறம் வச்சுருவாங்க, புல் இருக்குது, புயல் இருக்குது, கல் இருக்குது, மண் இருக்குது என்று சொன்னால் தேவன் உன்னை சிருஷ்டித்தல்ல என்னையா பிரயோசனம்? தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை உனக்குள்ள ஊதினாரே, அதுல என்ன பிரயோசனம்? அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு நம்பி உன் வாழ்க்கையை அநியாயமாக்காத. வழங்குறதா? சிந்தி, வாசி, ஆராய்ந்து பார் தேவனை கேள்விகள். அவர் உனக்கு பதில் கட்டு கேட்டுக்கும். அதை விட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். வாழ்க்கையை அநியாயமாக்காத, வாழ்க்கையை அநியாயமாக்காத. கிறிஸ்து அல்லாவிட்டால் தெய்வம் உன்னை உருவாக்கினது ஒன்றா இருந்தால் முடிகிற பொழுது நீ அவரிடத்திலே போக வேண்டியது மிகவும் அவசியமே. அதான் ஒழுங்குமுறையும். ஆண்டவர் சும்மா ஆக்களை உருவாக்கி 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 விட்டுட்டு நீங்க பேயா அலையுங்க. இதுக்கா தேவன் உங்களை உருவாக்கினார்? இதுக்கா தேவன் என்னை உருவாக்கினார்? ஐயா, கிறிஸ்து எழுந்தது எவ்வளவு முக்கியமோ, அவர் மரணத்தை எப்படி விழுங்கினாரோ, நீயும் நானும் அவர் வருகையிலே தைரியமாக எழும்பி செல்வோம். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கினீர், நீர் என்னை சிருஷ்டித்தீர், நீர் சிலுவையிலே மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர், அதனால நான் அதை ஜெயத்தோடு எடுத்து முடத்திலே வர்றேன்ப்பா. ஏன் தெரியுமா? நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. இதை குறித்து சிந்திங்கப்பா, இதை குறித்து சிந்திங்க. கிறிஸ்து வரும் பொழுது நான் அவரோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவனா? அவரோடு சேர்ந்து நான் போவனா? அவர் வருகிற பொழுது, எக்கால சத்தம் கேட்கிற பொழுது, முதலாவது ஆளா என்னை எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வருகையில சமுத்திரம் விழுங்கினது, சமுத்திரம் கொண்டு கொடுக்குமா? பூமி விழுங்கினதெல்லாம் பூமி கொண்டு கொடுக்குமா? எவன் எல்லாம் விழுங்குறானோ அவெல்லாம் கொண்டு தேவன் இந்தாரம் இந்தாரம் என்று சொல்லி எல்லாம் கொடுப்பாங்களாம். பாருங்க, ரம்யமான காட்சிகள், அதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஓசியா 13:14 வாசிங்கள். ஓசியா 13:14 வாசிங்கள். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே எங்கே? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பனப்பா, அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேப்பா. மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உம் சங்காரம் எங்கே என்று சொல்லி சவால் விடுகிற ஒரே ஒருவர் யார் தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்றைக்கு பிசாசுக்கே சவால் முடிய தெரியாம, சவால் விட தெரியாமல் கிறிஸ்தவர்கள் ஓடி திரிகிறார்கள். மரணத்துக்கு சவால் விட முடியுமா? எல்லாவற்றுக்கும் மறந்திருக்கிற காலத்துல மரணத்துக்கும் மறந்தில்லை. எல்லாரும் நம்முடைய பாடி எல்லாம் சரியா வைத்திருந்து நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் மரணம் என்பதை எல்லா மனிதர்களும் சந்தித்தே ஆக வேண்டும். அது மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது எவரும் மாற்ற முடியாது. பணம், பட்டம், கல்வி, சொத்து, சுகம், சொந்தம், பந்தம், நண்பர்கள், வீடுகள், வாசல்கள், கோழிகள் எல்லாம் இருந்தும் மரணத்தை விட்டு எவனும் போக முடியாது. மரணத்துக்கு போகிற பொழுது இங்க இருக்கிற ஒரு கூட்டமும் உன்னோட வரவும் முடியாது, நானும் வர முடியாது, நான் போகலையும் நீங்களும் வர முடியாது என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நியமமாக. அதை மாற்ற முடியாது, அது எவராலும் மாற்ற முடியாது. ஆனால் சத்தியம் என்னவெனில், மரணத்தை விழுங்கியவர் நம்மோடு வருகிறார், மரணத்தை ஜெயமாக கொண்டவர் நம்மோடு வருகிறார். அவர் வருகிற பொழுது எவரும் தேவையில்லையப்பா, தேவையில்லை. அவரை நம்பு. உயிர்த்தெழுதலை நம்பாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதுல பிரயோசனமும் இல்லை. வழங்குறதா? இந்த அறவாசிய இடையில வந்து அப்படியே வெட்டி விட்டுருவார்கள். என்ன தெரியும், பிறந்த நாள் கொண்டாடுவோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடுவோம். என்ன, ஆடு அடிச்சு, கோழி அடிச்சு, மாடு அடிச்சு என்ன செய்வோம்? பிறந்த நாள் கிறிஸ்தவுக்கு கொண்டாடுவோம், பெரிய வள்ளியும் கொண்டாடுவோம், மொத்த துங்க போட்டு கிறிஸ்துக்கு, கிறிஸ்து செத்து போயிட்டாரு அவருக்கு ஆமேன் போடுவோம், வாங்க எல்லாரும் போய் ஆமேன் போடுவோம் இல்லையா? அண்ணா உயிர்த்தெழுதா, அடடடடா, அங்கதான் பிரச்சனையே. ஐயா உனக்கு வந்து சொல்றேன் தெரியுமா, இன்று வரைக்கும், இன்று வரைக்கும் பிறப்பை கொண்டாடுகிற ஒரே ஒரு நபர் இயேசு, அவருடைய மரணத்தை கொண்டாடுகிற ஒரே ஒரு நபர் இயேசு, அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற ஒரே ஒரு நபர் இயேசு, அவருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிற ஒரே ஒரு நபர் யாருங்க? பாவி பசங்கடா, யாருங்க? யாரு யாரு? இதுக்கு மேல வராதா? இயேசுதாங்க. அவருக்கு மாத்திருந்தான் இவ்வளவு. இந்த பாருங்க, இதுவரைக்கும் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள். சும்மா சொல்லுமே, ராஜாக்கள் எத்தனை பேர் எழுப்பி மரித்தார்கள், எத்தனை பொலிட்டிக்கல்ஸ் எழுப்பி மரித்தார்கள், எவ்வளவோ காரியம் செய்தும், எவ்வளவோ காரியங்கள் நடந்தும், ஆனால் ஒருவருக்கும் இன்றைக்கு யாராவது காந்திக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? சும்மா கேட்கிறேன். காந்தி இந்தியாவுக்கு பெரிய முக்கியமான ஒரு மனுஷன், உலக ரீதியிலேயே பெரிய ஒரு மனுஷன் இல்லையா? அவருக்கு யாரும் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? சரி, மறித்த நாளையாவது கொண்டாடுறீங்களா? இல்லைங்க. இத போண்டு எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் இல்லையா. இன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் கெனடி அவரை குறித்து விளங்காத தெரியாத ஒரு தேசத்துல ஒருத்தர் அவரை குறித்து எத்தனை பிரசிடென்ட் வந்தாலும் கெனடியை குறித்து பேசுவார் இல்லையா. கெனடி வைத்த அந்த பைபிள் சத்திய பிரமாணம் செய்வார்கள். உங்களுக்கு தெரியுமா கெனடி நாய் வைத்திருந்தபடியினால எல்லா பிரசிடென்டும் அந்த ஒயிட் ஹவுஸ்ல நாய் வச்சிருக்கணும். அது ஆராயிங்க அப்பதான் தெரியும் இல்லையா, நாய் வச்சிருக்க வேண்டும் இல்லையா என்று சொல்லி பல காரியங்களை. ஆனால் அவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு தெரியாது. அவர் பலவந்தமான விதையிலே கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நாளும் அநேகருக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஆண்டவருக்கோ என்னுடைய இயேசுவுக்கோ பிறந்த நாள் இன்றைக்கும் ஜாம் ஜாம் என்று நடக்கிறது. இப்படி ஒரு பிறந்த நாள் யாரும் கொண்டாடினதே கிடையாது இந்த பூமியில வழங்குறதா. சும்மா சொத்தியும் பித்தியுமா நிக்கிற மரங்களுக்கெல்லாம் அன்றைக்கு என்ன ஆடை? ஆஹா, பயங்கர ஆடைகள் இல்லையா. பெரியவள்ளி அண்டு லீவு போட்டு போயா, எல்லாரும் போய் கொஞ்சம் தியானிங்க. உங்களோட பாவத்துக்காய் சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தாரே, அவரை குறித்து கொஞ்சம் தியானிங்க. எல்லாருக்கும் லீவு. இங்க என்ன செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள்? நித்திரை கொள்ளுகிறார்கள், வீட்டிலே இருக்கிறார்கள், சபைக்கு போறதும் கிடையாது, அதை குறித்து தியானிக்கிறதும் கிடையாது. நாமளோ வந்து ஏழு வார்த்தைகளை வைத்து கத்தி 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 புலம்புகிறோம், அவன் அதிலே நித்திரை கொள்ளுகிறார்கள். உயிர்த்தெழுந்த ஞாயிறு, யோ ஏய் உயிர்த்தெழுந்தார், உன் பாவத்தை மன்னிப்பதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்தாராம் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாவமே செய்யாதது போல வீட்டிலே இருக்கிறார்கள் அநேகர். என்ன தெரியுமா, பாவிகள் எல்லாம் சபையில இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் வீட்டில இருக்கிறார்கள். அப்படித்தான் சிந்தனை இல்லையா. ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது, இறந்த நாள் கொண்டாடப்படுகிறது, உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்து நீ சொல்லுகிறபடி மறுத்திருந்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட கேள்வி சரியானால், ஏயா உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும்? நீ சொல்றபடி சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, உங்கள் ஒரு சிலர் சொல்லுகிறீர்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி. அப்படியானால் கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்திருக்க முடியும்? நான் உங்களை கேட்கிறேன், மரித்தவருக்கு உயிர்த்த நாள் தேவையில்லையே. இன்றைக்கு நானும் நீ என்னத்தை ப்ரூவ் பண்றோம் தெரியுமா? இன்றைக்கு நான் நீ இதுல வந்திருந்து பாடுறோம், உயிர்த்தெழுந்தார் 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 உயிர்த்தெழுந்தார். சும்மா பாடிட்டு போகாதேப்பா, அவரை நம்பிட்டு போ. அப்பொழுது அவர் வருகிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீயும் வரிசையில உயிர்த்தெழுவாய். ஆகையினால் சும்மா வழியில இருக்கிறோம் அலட்டுவான், செத்தோடனே காத்தாய் போய் விடுவாய், ஏதோ போய் விடுவாய் என்று சொல்லி நம்பாத நம்பாத. ஆனா ஒன்று சத்தியம் என்ன தெரியுமா, இந்த சரீரம் மண்ணுக்குரியது. அது டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. அதே விதத்துல அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல வேதம் ப்ரூவ் பண்ணுது. என்ன தெரியுமா, நீ மண்ணினால உருவாக்கப்பட்டனியா. அந்த மண்ணினால உருவாக்கப்பட்டதுக்கு உள்ளேதான் தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாராம். ஆகையினால மண்ணுக்கு போக வேண்டியது மண்ணுக்கு, தேவனத்தில் போக வேண்டியது தேவனுக்கு. இன்னைக்கு நீ மறித்தால் கிறிஸ்து வருகிற பொழுது நீ உயிர்த்தெழுவாய் என்றதை நம்பினா நீ நானும் சந்திப்போம். இல்லையோ நான் மாத்திரம் சந்திப்பேன், அவ்வளவுதான். நான் சொல்றது சரிதானே? உங்களை வேண்டாம்டா சொன்னேன், நீங்க நம்புங்கன்றதாப்பா சொல்றேன். ஆகையினால அவர் வருகிற பொழுது இதை நம்பலையோ. நான் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்பேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க ஒரு சில சொல்றாப்பா செத்த உடனே ஒன்று மில்லியன்னு சொல்லி, அப்ப ஏன் எங்களை உருவாக்கினீர்? நீர் உருவாக்கின அர்த்தம் இருக்கணுமே, அதுவும் உம்முடைய ஜீவசுவாசத்தை ஊதி இருக்கிறீர் என்று சொல்லுறீரே. இவன் என்ன அலட்டுற ஆண்டவர? ஒரு மனுஷன் செத்ததும் பின்பதாக ஏதோ எல்லாம் செய்வார்கள், அவனுக்கு விருப்பமான சாப்பாடு எல்லாம் போடுவார்கள் பாருங்க. ஆனா இயேசு செத்ததுக்கு ஒன்றும் போடாதீங்க, ஒன்றுமே போடாதீங்கப்பா. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒன்று குருந்தியர் 15:55 வாசிங்கள், சீக்கிரமாக திருப்பிக் கொள்ளுங்கள், சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று குருந்தியர் 15:55. திருப்பி தொடர்ந்து வாசிங்க.
நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க.
ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படும் படுகிற பிரியாசம் விருதாய்.
ஐம்பத்தி திருப்பி வாசிங்க, 55 56 ரெண்டையும் வாசிங்கள்.
மரணமே உன் கூரங்க,
மரணமே உன் கூரங்க,
பாதாளமே உன் ஜெயமங்க,
பாதாளமே உன் ஜெயமங்க,
மரணத்தின் கூர் பாவம்,
மரணத்தின் கூர் பாவம்,
பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம்,
பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆகையினாலே இங்க கிறிஸ்து என்ன கேட்கிறார் தெரியுமா? மரணமே, மரணமே, அட மரணமே உன் கூரங்கப்பா. ஏன் தெரியுமா? கிறிஸ்து சிலுவையிலே அதை ஜெயித்தார், அதை விழுங்கினார். 3 நாளும் பிசாசுக்கு கொண்டாட்டம் பாருங்க. பிசாசு ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு பாடுது இல்லையா? என்ன தெரியுமா? கிறிஸ்துவை ஜெயித்து விட்டேன், கிறிஸ்துவை ஜெயித்து விட்டேன். முதலாவது ஆதாமை ஜெயித்தது பிசாசு பாருங்க, அது சர்ப்ப மூலமாக வந்து அவனை வஞ்சித்தது. 2வது ஆதாமாகிய கிறிஸ்துவை வஞ்சிப்பதற்கு என்ன நோக்கம் பண்ணினானோ தெரியாது. அவன் நினைத்திருக்கலாம், வேதபாரர்கள் பரிசேயர்கள் இந்த ஜனங்கள் அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் தான் இப்படி எல்லாம் ஏவி விடுறேன், நடக்கட்டு நடக்கட்டு. இந்த ஏவி விடுறதே பெரிய பிரச்சனை பாருங்க. ஏவி விட்டு என்ன நடந்தது? கிறிஸ்துவை சிலுவையில அரைந்தாய் விட்டது. முதல் நாள் மரித்து விட்டார் என்று சொல்லியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இயேசு அவர் எல்லாம் முடிந்தன்னு சொல்லி தன் ஆவியை ஜீவனை விட்டார் பாரு. பிசாசு தொடங்கிட்டது கூத்தடிக்க பாருங்க, கும்பாலம் கொட்ட தொடங்கிட்டது பாருங்க. முதல் நாள் முடிந்தது, 2வது நாள் முடிந்தது, 3வது நாள் மரணமே உன் கூரங்க. நான் நினைக்கிறேன் துள்ளின பிசாசு ஒட்ட காலில் நின்றுப்பான் சொல்லி. சத்தத்தை கேட்ட உடனே பிசாசு ஒட்ட காலில் நின்றுப்பான். என்னையா சத்தம் வருகிறது? கூக்குரலும் கண்ணீரும் கவலையும் நிறைந்த இந்த பூமியில என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலப்பா. சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், அதுதான் நடந்தது. வேற ஒன்றும் நடக்கல. அவர் சொன்னார். இயேசுவோடு கூட இருந்தவங்களுக்கே நம்பிக்கை இல்லாம போயிட்டு பாருங்க. கிறிஸ்து மரித்துட்டார், இயேசு மரித்துட்டார். எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான், அலை மோதுகிறது, எல்லாருக்கும் அலை மோதுகிறது. கிறிஸ்து மரித்துட்டாரப்பா, கிறிஸ்து மரித்துட்டார், எல்லாம் அலை மோதுகிறது. திடீரென்று அவர் உயிர்த்தெழுந்தார். என்ன சின்ன தெரியுமா? மரணமே உன் கூர் எங்கப்பா? எங்க? முதலாவது ஆதாமை விழுங்கினது உண்மைதான், ஆனால் நான் தேவனுடைய குமார், என்னை ஜெயங்கொள்ள உன்னால முடியாது. ஆகையினாலே நான் உயிர்த்தெழுந்தது போல என்னை நம்புகிறவர்களும் உயிர்த்தெழுவார்கள். 50வது வசனத்தை வாசிங்கள், 15 50 வாசிங்கள்.
சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை.
சகோதரரே, மாம்சமும் இரத்தமும் தேவராட்சியத்தை சுதந்திரிக்காது. உன் சரீரம் தேவராட்சியத்துக்கு வர முடியாது. அதனாலதான் இந்த சரீரம் மரிக்கிறது என்று சொல்லி ஒரு ஆண்டவர் ஒரு ஒழுங்கின்மையை கொண்டு வந்தார் இல்லையா? அது இங்கதான் இருக்கும், அது இங்கதான் இருக்கும். அழியாமை மாத்திரமே தேவராட்சியத்தை சுதந்திரிக்கும். அது எது தெரியுமா? ஜீவ சுவாசம். அது அவர் உண்டாக்கியது, அவர் ஊதியது. அதை அழிக்க உன்னாலும் என்னாலும் முடியாதப்பா. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறது? தற்கொலை எல்லாம் தவிர்க்கிறது. தற்கொலை வேதத்தின்படி சட்டபூர்வமாக அப்படிப்பட்டவர்களை தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஒருவருக்கும் தங்களுடைய அவருக்கு கொடுத்த வாழ்க்கையை எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது, ஒருவருக்கும் கிடையாது. தேவன் கொடுத்தது நமக்கு, அது அவருடையது. அவர் நினைத்த நேரம் எடுத்துக் கொள்வார், அதை கேட்கவும் நமக்கு முடியாது. எனக்கு எத்தனை கேள்விகள் கேட்கிறோம், எத்தனை துள்ளல்கள் துள்கிறோம். நீ மறிப்பதையும் நான் மறிப்பதையும் எவரும் கேட்க முடியாது. நீ கேட்டும் பிரயோசனம் இல்லை, ஒருத்தரிடத்திலேயும் பதில் இல்லை. பாருங்க, இன்னைக்கு நான் மறிப்பேனே ஆனால் எல்லாத்தையும் பதில் கிடையாது. ஏன்னு கேட்டா பேண்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. மற்ற எல்லாத்துக்கும் இடத்துல பதில் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. நல்லது கெட்டது தீயது சரி பிழை எல்லாம் முழுவோம். ஆனால் இன்னைக்கு நம்மளை மரணம் சந்தித்தால் கேட்க முடியாது, பதிலும் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். ஹல்லேலூயா! சீக்கிரமாக வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 1:18 வாசியுங்கள். சீக்கிரமாக வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 1:18.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்.
பாருங்க, மரித்தேன், வெளிப்படுத்தல வந்து வெளிப்படுத்தல வெளிப்படுத்தப்படுகிற பொழுது என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? மரித்தே உண்மைதான். பெரிய பள்ளி நல்லா கொண்டாடி நீங்க பாருங்க, மரித்தார் இயேசு, மரித்தார் இல்லையா? கல்வாரி மாமலையில் சொல்லி பாட்டு படித்து, முள்முடி மகுடம் சொல்லி பாட்டு படித்து, கண்ணீர் விட்டு, கவலை பட்டு எல்லாம் நாம செய்தோம். அவருடைய அதை நாம் தியானித்தோம், நல்லது. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். என்னொரு வசனம் சொல்லி, நான் இருக்கிறவராயிருக்கிறேன். என்ன சொல்லி, நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமேகாவுமா இருக்கிறேன் என்று சொல்லி, தொடக்கமும் முடிவும் நான் தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். பாருங்க என்ன தெரியுமா, வெளிப்படுத்தல கொண்டு போடப்படுகிறது என்ன தெரியுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இதுக்கு மேலாக ஏராளமான வார்த்தைகள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இருக்கிறது வேதத்தில். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் தைரியமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் தான் சிலுவையிலே கிறிஸ்துவை அறிந்தீர்கள், அதே கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கித்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே போட்டு பல வார்த்தைகள் அந்த பக்கங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? உங்களில் ஒரு சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து எப்படி எழுந்திருக்க முடியும்? கிறிஸ்து எழுந்தது உண்மையானால் நானும் நீயும் உயிர்த்தெழுவது அதை விட உண்மை என்பதை மறந்து விடாதீர்கள். ஹாலலுயா, ஹாலலுயா. அதற்கு மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக ஒரு சில காரியத்தை செய்தார். அதையும் ஒரு சம்பவத்தை எல்லாப்பட்ட ரெண்டு சம்பவத்தை நான் பார்த்து நேரத்துக்குரிய மாதிரி முடிச்சிருந்தேன். ஒரு சம்பவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 20:25 வாசிங்க. யோவான் 20:25 தொடர்ந்து வாசிங்க, 25 வாசிங்க.
மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அதற்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
பாக்கியவான்கள் என்று சொன்னார். இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் திருப்பம் நிரூபிக்கிறோம். எப்படி தெரியுமா? தோமா என்கிற சீசன் சீசுகள் மத்தியிலே கிறிஸ்து வெளிப்படுகிற பொழுது அவன் இல்லாதிருந்தான். அதை வந்து இன்னைக்கு நடித்த நாடகம் பதுங்கி இருக்குதா? எல்லாருக்கும் வாசிச்சு பதியுதோ இல்லையோ, நாடகத்தினூடாக பதிய வேண்டும். ஏன் தெரியுமா? அவன் நல்லா செய்தான் பாருங்க, விரலை விட்டு தோண்டி நான் பாருங்க, அது பதியறதுக்குத்தான் அவங்களை செய்ய சொல்றது. அதனால பதிஞ்சுதான் இல்லையா, பதிஞ்சது தானே. அதைத்தான் நான் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்க, விரலை விட்டு நான் தோண்டி, அவன் தோண்ட மாதிரியே தோன்ற தோண்டினாத்தா நான் நம்புவேன் என்று யார் சொன்னது தெரியுமா? சீசன். சீசர்கள் எல்லாம் உங்களை மாதிரி பாருங்க, நீங்க பெரிய பாக்கியவான்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிற நீ, காணாம விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னு அண்டைக்கு இருந்தவர்களே இயேசு மரித்தோடு மரித்துட்டார் நினைச்சிட்டாங்க. சீசர்கள் அற்புதத்தை கண்டவர்கள், சாப்பிட்டவர்கள், அசாதாரணமான அற்புதம், மரித்தவர்களே எழுப்புறதை கண்டவர்கள், கிறிஸ்து மரித்தோடனே என்ன சொன்னாங்க மரித்து போயிட்டார். அதனால இனி அவரை காணோம்னு நாங்கள் கண்டாத்தான் நம்புவோம் என்று சொன்ன உடனே இயேசு தோமாக்கா வேண்டி மாத்திரம் திரும்பி வந்தார். பாருங்க, எங்க யாராவது நம்பாம இருந்தான்னு சொன்னா அவரை கேள், அவர் உனக்கா வேண்டி மாத்திரம் வருவார். நீ மட்டும் அவன் விரலை விட்டு ஆட்டி பாரு, ஏதாவது உனக்கு தெரிஞ்சா கண்டுபிடிச்சுங்க, இல்லாட்ட விழாவில போட்டு என்னவாது பண்ணிக்க. நம்ப இல்லையா? கேள், அவர் உனக்கா வேண்டி. ஒரு ஊழியக்காரன் சொன்னார், என்ன தெரியுமா, இந்த பூமியில நீ ஒருவன் மாத்திரம் மனுஷனாக வாழ்ந்தால் கூட அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்திருப்பார் என்று சொல்லி சொன்னார். ஒருவன் மாத்திரம் வாழ்ந்தாலும் கிறிஸ்து உனக்கா இறங்கி வருவாரா? அதுதான் அவருடைய உண்மையான அன்பு. பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஓஹோ இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் உங்களுக்கு கட்டாயம் போகணும்னு சொல்லி வரல. உங்கள ஒருத்தன் இருந்தா அவர் வருவாரா? ஆகவே சீசர்கள் மத்தியில என்ன நடந்தது? தோமாவை காணவில்லை. தோமா என்ன சொல்றா? நான் நம்ப மாட்டேன், அவர் வந்தா நான் அவருடைய விரல்ல அவருடைய 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 கையிலே நான் என்னுடைய விரலை போட்டு பார்த்து தான் நம்புவேன். இயேசு தோமாக்கா வேண்டி மாத்திரம் திரும்பி வந்தார் பாருங்க, அவருக்கா வேண்டி மாத்திரம் திரும்பி வந்தார் பாருங்க. வந்து சின்ன தோமாவே, இந்த வடிவாய்ப்பார் வடிவாய்ப்பாரப்பா வடிவாய்ப்பார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிற நீயும் நானும் பாக்கியவான். ஹாலலூயா! நீ நானும் யார் தெரியுமா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காணாமல் விசுவாசிக்கிற நீயும் நானும் பாக்கியவான்கள். அவிசுவாசிகளாய் இருக்காதீங்கப்பா. நடந்தவைகளை கண்டு, சிலுவையின் காட்சியை கண்டு, துன்பத்தையும் துயரத்தையும் கண்டு, வேதனையும் கண்ணீரையும் கண்டு, குடும்பங்கள் மோதுகிற வேதனைகள் சோதனைகளை கண்டு அவிசுவாசிகளாக ஆதருங்கள். தேவன் உனக்காய் திரும்ப வருவார், உனக்காய் திரும்ப வருவார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் மரிக்கவில்லை என்பதை மறந்து விடாத, மறந்து விடாத. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை ஆயிரம் பேர் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? எத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு சபைகளிலே கூடி இருந்து கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் ஜனங்கள் சபைகளிலே அமர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? புலம்புகிறார்கள், கிறிஸ்துவே நீர் எனக்காய் உயிர்த்தெழுந்தீர், நீர் வருகிற பொழுது நானும் உம்மோடு உயிர்த்தெழ வேண்டும், உம்முடைய ரகசிய வருகையிலே நானும் உம்மோடு வந்துவிட வேண்டும். பிறந்த நாளை நம்புகிற நீ, மரித்த நாளை நம்புகிற நீ, உயிர்த்த நாளை நம்புகிற நீ, கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமா இருக்கிறது என்பதை நம்ப. அது காலம் செல்லாது. வேதம் சொல்லுகிறது, அவர் எழும்பி வாசல் படியில் வந்து நிற்கிறார். இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுதினமோ கிறிஸ்து வரலாம். உன் பாடி என் பாடி என்னவா? உன் பாடி என் பாடி என்ன? கிறிஸ்துவை அண்டிக்கொள், உயிர்த்தெழுந்த இயேசுவை அண்டிக்கொள், அவருடைய கரத்தை பிடித்துக்கொள், அவர் மீது நம்பிக்கை செலுத்து, அவரே நம்பியிரு. அவர் வருகிற பொழுது இம்மை பொடியிலே நீ போய்விடுவாய், போய்விடுவாய், போய்விடுவாய். அடுத்தது என்ன ஒரு சம்பவம் இருக்கிறது என்ன தெரியுமா? யோவான் 21 அதிகாரத்தில் 3 வசனத்திலிருந்து வாசிங்கள். இது பெரிய ஒரு சம்பவம், வாசிங்கள். இது முதலாவது முதலாவது அவிசுவாசமாக கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவுடனே கிறிஸ்துவை விட்டு ஓடியது யார் தெரியுமா? தோமா. இது இரண்டாவது நபர், வாசிங்கள்.
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள்.
சீமோன் பேதுரு முதல்லயே மீன் பிடித்தவர் தான். அவரை தான் இயேசு சொன்னார், வா எனக்கு பின்னால வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டார். போனாரும் போனாரு, இயேசுவோடு எல்லா அற்புதங்கள் சுகங்கள் பலங்கள் எல்லாவற்றையும் கண்டுவிட்டு கிறிஸ்து மரித்து விட்டார். பாருங்க, ஒரு சில மணியும் காணல, அவர் சொன்ன மாதிரி ஒண்ணும் தெரியல, ஒரே பயபயமா இருக்கு, பக்தியா இருக்குது, சோதனையா இருக்கு, துன்பமா இருக்குது, துயரமா இருக்குது. என்ன செய்வோம்? திரும்ப மீன் பிடிக்க போயிருவோம், பழைய வேலைக்கே போயிருவோம். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? பழைய வேலைக்கே திரும்பி போயிடுற, வந்து சொல்லுகிறது, ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நீ அது செய்ய மாட்டேன், இனி இது செய்ய மாட்டேன், இனி அநியாயம் செய்ய மாட்டேன், இனி பொய் சொல்ல மாட்டேன், இனி ஏதோ எல்லாம் சொல்லி போட்டு கொஞ்ச நாள் பார்த்தேன், இன்னும் ஒரு அசைவுமே காணல. அதனால என்ன செய்வோம்? திருப்பி அந்த டியூட்டிக்கே போயிருவோம். அவர் திருப்ப என்ன செய்தாங்க தெரியுமா? அப்படியே மீன் பிடிக்க போயாச்சு. பாரு, திறந்து வாசிங்க, 15 வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி,
நோக்கி
யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
சீமோனே,
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
நீங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன மீன் பிடிக்க போயிட்டாங்க, போனவங்களை இயேசு திரும்ப கொண்டு வந்து நல்லா சாப்பாடு கொடுக்கிறார். பாருங்க, சாப்பாட்டுக்கு தானே போனாங்க, ஏன் போனாங்க? மீன் பிடிச்சு சாப்பிடணும் பாருங்க. இருந்து இயேசுவோட இருந்து 12 கூடையில அள்ளினோம் பாருங்க. இப்ப இயேசு போயிட்டாரு, இப்ப நாம தான் 12 கூடையை நிறைக்கணும். அதனால என்ன நடந்துச்சு, இவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு மீன் பிடிக்க போய் மீனை கொண்டு மீன் போய் 20 ரூபா தேடி ஒன்னு கிடைக்கல. இயேசு வந்து சொன்னார், போடு அந்த பக்கம் வலிய. போட்டா பிடிக்கிற இழுத்து தூக்கி கொண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்க ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. என்ன இவர் யார், இவர் யார் இந்த போட்ல நம்மளோட இருக்கிறவர், இவர் சொல்ல சொல்ல செய்யற செய்ய செய்ய நடக்குது, இவர் யார், இவர் யார்? இயேசுதான் மறித்து போயிட்டாரு, அதனாலதான் நாங்க திரும்பிட்டோம். இவர் யார் சொன்ன உடனே இயேசு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு என்ன தெரியுமா பார்த்து பேதுரை கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசித்திருந்தா நீ மீன் பிடிக்க போயிருக்க மாட்டியே, நீ என்னை நேசிக்கிறாயா, நான் உயிர்த்தெழுந்த என்னை நீ நேசிக்கிறாயா, நான் உயிர்த்தெழுந்ததை நீ நம்புறாயா? ஆண்டவரே, அவன் நல்ல இந்த கமனாக ஒரு பதில் கொடுத்தார், இது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாம சொல்லலாம் தானே, ஆமா ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், என்ன வந்தாலும் உண்மை விட்டு நான் போமாட்டேன் ஆண்டவரே நீ சொல்லலா இல்ல, அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவர் அதோட விட்டாரா? ஏன் அந்த பதில் திருப்தியானதே, ஏன் விட்டாரா? திறந்து வாசிங்க.
அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
இரண்டாம் தரம் கேட்கிறாரு, என்னை நீ நேசிக்கிறாயாமா? நான் சிலுவையில மறிச்சேன், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தேன், என்னை நீ நேசிக்கிறாயா? இல்லாவிட்டால் உன் பழைய வேலைக்கு நீ திரும்பி விட்டாயா? நீ கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக எதை செய்தியோ அதையே திரும்ப செய்கிறாயா? என்னப்பா செய்கிறாய்? இந்த உயிர்த்தெழுந்த நாள் இல்லை, நீயும் நானும் அவருடைய வருகையிலே உயிர்த்தெழ வேண்டுமே. ஆனால் உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கிற சில நம்பிக்கை இல்லாத தன்மைகள் நம்மளை விட்டு இந்த நாளிலே அகன்று போவதாக. நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, நீ என்னை நேசிக்கிறாயா? தொடர்ந்து வாசிங்கள். மூன்றாவது தடவை, இது இரண்டாவது தடவை கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, இது மூன்றாவது தடவை வாசிங்க.
மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் நாடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
மூன்றாம் தரவை கொஞ்சம் மாறிட்டு பாருங்க, அவன் அழத் தொடங்கிட்டான். ஆண்டவர் கேட்க கேட்க அழத் தொடங்கிட்டான் பாருங்க. ஆண்டவரே, நீர் அதை அறிவீர், எல்லாவற்றையும் அறிவீர். என்ன ஆண்டவரே, நான் மீன் பிடிக்க போனதையும் நீர் அறிவீர், நான் ஏன் போனேன் என்பதையும் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர். தோமா சொன்னா, அவருடைய கரத்திலே நான் விட்டு பார்த்துதான் அவரை நான் நம்புவேன். இவன் சொன்னா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆனா நான் மீன் பிடிக்க போயிட்டேன், நான் பழைய வேலைக்கு நான் போயிட்டேன் ஆண்டவரே, நீர் உள்தெழுந்ததை நான் பாராமல் போயிட்டேன் ஆண்டவரே, அதை குறித்து சிந்தியாமல் போயிட்டேன் ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவராய் இயேசுக்கிறது என்ன தெரியுமா சொன்னார்? அவர் பரமேறுவதற்கு முன்பதாக சீஷர்களை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்குங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு அங்கே இருந்தவர்களுக்கும் கட்டளையாக கொடுத்து விட்டு சென்றார். எப்பொழுது? உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக. உயிர்த்தெழுந்ததன் முன்பதாக கொடுக்கவில்லை, உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக. அதே கட்டளை தான் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு பாருங்க, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக வா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடு. இந்த உயிர்த்தெழுந்த நாள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வல்லமையாக பிரசங்கித்த தேவ மனுஷன் என்ன தெரியுமா சொன்னான்? ஒரு சிலர் நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி நம்புகிறது என்ன, அல்லாவிட்டால் பேசுகிறது என்ன? கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருந்தால் நாமும் உயிர்த்தெழுவது சத்தியமான ஒரு காரியம். ஆகையினாலேதான் வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, கிறிஸ்து ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஹாலலூயா. தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா எல்லாரும்? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் பாருங்க, அதை எவராலும் மாற்ற முடியாது, அதை எவராலும் மாற்ற முடியாது. பிசாசு தோற்கடிக்கப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது. நாம் உயிர்த்தெழுந்தது என்பதை எவராலும் மாற்ற முடியாது. நாம் தேவன் வருகிற பொழுது அவரோடு செல்லுவதை எவராலும் மாற்ற முடியாது. அதை நினைத்துக்கொள். ஹாலலூயா, ஹாலலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காய் உயிர்த்தெழுந்ததை நாம் மறவாமல் இருக்க ஆண்டவரே, அதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற, எங்களுடைய பாவத்துக்கு ஆண்டவரே மன்னிப்பு கண்டு உயிர்த்தெழுந்ததை, நீதியின் வாழ்க்கை கண்டு உயிர்த்தெழுந்ததை ஆண்டவரே, நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கென்று உயிர்த்தெழுந்ததை, நாம் பரலோகம் வருவதற்கென்று உயிர்த்தெழுந்ததை நினைத்துக் கொள்ள கிருபை செய்க. தோமாவை போல ஆண்டவரே, ஊழியக்காரர்களை போல கர்த்தாவே, நாங்கள் பின்வாங்கி விடாதபடி, அவிசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து விடாதபடி, உம்முடைய வேலைகளை விட்டு நாம் ஓடிவிடாதபடி, என் தகப்பனே, உம்மோடு என்னை நெருக்க மாண்டவரே, உம்மோடு இணைத்து கட்டு மாண்டவரே, உம்மோடு என்னை பலப்படுத்த மாண்டவரே, உம்மோடு என்னை தைரியப்படுத்த மாண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த அபிஷேகம் எங்கள் பயத்தை நீக்குவதாக. எங்களை தைரியப்படுத்துங்கப்பா, நீர் வரும் வரைக்கும் ஆண்டவரே, நாம் உம்மிலே நிலை கொண்டிருக்க, உம்மல் அன்பிலே நிலைத்திருக்க, உங்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் எல்லாரையும் சபையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. எங்களை ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தா, யாருக்கா வேண்டி தெரியுமா? உனக்கா வேண்டியும் எனக்கா வேண்டியும் தான், வேற யாருக்கும் கிடையாது. நீயும் நானும் தான் அந்த பாக்கியம் வாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா.